ஹல்லேலூயா. தேவனை துதித்துக் கொண்டே இருக்கலாம் பாருங்க. ஏன் தெரியுமா? தேவன் நமக்கு அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு நன்மைகளை செய்தபடியினால் அவரை நாம் துதித்துக் கொண்டே இருக்கலாம் எப்பொழுதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் சபையிலே எப்பொழுதும் உயர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அது உயர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது உயர 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 தேவன் நம்மத்திலே வந்து கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. எங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் நம்மளோடு பேசுவார் என்று சொல்லி காத்திருக்கிறீர்கள்? தேவன் எங்களோடு பேசுவார் இந்த நாளில். தேவன் எங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய செவிகள் வார்த்தைகளுக்கு திறந்திருப்பதாக. ஹல்லேலூயா. தேவன் பேச போகிறார் நம்மளோட. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதிலும் நம்மளுக்கு அனுப்பப்பட்ட செய்திகள் நமக்கு தேவையானதாக இருந்தது. ஹல்லேலூயா. வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆகையில இந்த நாள்லையும் கர்த்தர் எதை நினைத்திருக்கிறாரோ அதை நம்மத்திலே செய்வாராக. ஹல்லேலூயா. தேவன் எதை எங்களோடு பேச விரும்புகிறாரோ அதை எங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. எங்கள் செவிகள் திறந்திருப்பதாக, எங்களுடைய இருதயம் திறந்திருப்பதாக கர்த்தர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி மகிமைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே அன்பான போதகரை நான் அழைக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
பிரசங்கம் செய்யாத வேலையை கர்த்தருடைய பிரசன்னம் செய்யும். விசுவாசிக்கிறவங்களா இருந்தா ஆமீன் சொல்லுங்க. பிரசங்கம் செய்யாத வேலையை கர்த்தருடைய பிரசன்னம் நிச்சயமாக செய்யும். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமானால் நீ உடைக்கப்படுவாய், நீ நொறுக்கப்படுவாய், உன் இதயத்தில் இருந்து கண்ணீர் வெளியே வரும். நான் அதாவது வர்ஷிப் பண்ணும் போது அதை உணர்ந்தேன். அதுதான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோகத்தில் வாசம் செய்யும் எங்கள் அன்பு தேவனே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்தி வைக்கிறோம். ஆண்டவே, இந்த மக்களோடு இந்த கடைசி ஞாயிறாக நான் இவர்களோடு பேச விரும்புகிறேன். நான் அல்ல, நீர் பேசும் அப்பா. என்னுடைய அவையும் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய பரிசுத்தமும் அல்ல. ஆவியானவே, நீ எனக்கு ஒத்தாசையாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நீவே வார்த்தை, அதன் ஆழங்களை நீர் இந்த இடத்தில் இந்த மக்களுக்கும் எனக்கும் எது தேவையோ அதை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எதுவாக போராட முற்படுகிற தாக்கங்களை இயேசுவின் நாமத்தில் நீர் கடிந்து கொண்டா புறப்படுத்தும். உம்முடைய கிருபை என்னை மூடிக்கொள்ளட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை மூடிக்கொள்ளுங்கள். உம்முடைய தயவும் இரக்கமும் வல்லமையும் என் மத்தியில் கிரியை செய்யட்டும். துதிகர மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஜீவனுள்ள தேவன் எங்கள் மத்தியில் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? களைச்சு போனமாக இருக்கீங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவையா உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுங்க பாபு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் எங்களுடைய இலங்கை தேசத்தின் வெற்றி பின் சந்த பூண சுவிசேஷ சபையின் உள்ள விசுவாசிகளின் சார்பாக இன்று அநேகமாக ஒரு சில விசுவாசிகளை நான் திரும்ப செவ்வாய்க்கிழமை சந்திக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். ஆகையால் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தருக்கு கர்த்தரை ஸ்தோத்தி வைக்கிறேன். அதே சந்தர்ப்பத்தில் இதற்கு என்னை பயன்படுத்திய உங்களுடைய பாஸ்டருக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வித்தியாசமான தலைப்பில் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். சாதாரணமாக 3 வயதிலிருந்து 100 வயது கிழவியோ கிழவனோ யாராக இருந்தாலும் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது அதை பார்ப்பார்கள். எதை பார்ப்பார்கள் நீங்களே சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது ஒரு நேரமாவது அப்படி பார்த்து அப்படி இப்படி செய்வாங்க. அப்ப என்ன சொல்லுங்க, அப்படி சொல்லுங்களேன். கண்ணாடி. இன்று நான் உங்களோடு கூட பேச போகிற தலைப்பு கண்ணாடி. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கண்ணாடி என்பது உங்களுடைய தோற்றத்தை, உங்களுடைய மாய தோற்றத்தை காண்பிக்குமே ஒழிய, ஆனால் வேத வசனம் என்ற கண்ணாடி உன்னை நீ இருக்கிற வண்ணமாக காண்பிக்கும். அமீன் சொல்லுவா. அமீன். ஹல்லேலூயா. ஆகையால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாங்கள் எங்களை ஒரு வித்தியாசமான கூண்டு சூழ்நிலைக்கு உட்பட்ட கண்ணாடிகளை பார்த்து கர்த்தர் எங்கள் மீது வைத்திருக்க நோக்கம், கர்த்தர் எங்கள் மீது வைத்திருக்க திட்டம், அவர் என்னையும் உங்களையும் தாயின் கருவில் எதற்காக பிரித்தெடுத்தாரோ அது நிறைவேற முடியாதபடி நாங்கள் பார்க்கின்ற இந்த கண்ணாடியானது எங்களை கர்த்தருடைய சித்தத்திலிருந்து எங்களை வழிவிலக பண்ணுகிறது, எங்களை வழிவிலக பண்ணுகிறது. நான் முதல்ல ஒரு வசனத்தை தந்துட்டு அதுக்கு பிறகு உங்களோடு பேசுவேன். யாக்கோபு 1:23.
என்னத்தினால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான்.
ஆம், எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்பது முக்கியம் அல்ல, வசனத்தின்படி நடப்பதுதான் முக்கியம். ஆமே. ஆனால் இந்த வசனத்தை கேட்டுவிட்டு வசனத்தின்படி நடக்காவிட்டால் அது எதற்கு சமானமா? எதற்கு சமானம் வசனத்தை நீங்க திரும்ப கொஞ்சம் வாசிக்கிறீங்க சார்?
என்னத்தினால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான்.
நான் சும்மா உங்ககிட்ட கேட்கிறேன், நிச்சயமாக நீங்க கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. யாராவது பார்க்காம வந்தவங்க தான் இருக்க மாட்டீங்க நிச்சயமா. எங்க பார்க்க இல்லாட்டி அட்லீஸ்ட் இந்த வாஷ்ரூமுக்கு போனா சரி கொஞ்சம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, சரியா? இப்ப நான் கேட்கணும் உங்ககிட்ட, நீங்க பார்த்த முகம் உங்களுக்கு நினைவு இருக்கா? நீங்க பார்த்த முகம் உங்களுக்கு நினைவு இருக்கா? தன் முகத்தை வாசிங்க. வாசனத்தை நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா வாசிங்க, சரியா? நீங்க என்ன முகச்சு பார்க்கிற மாதிரி இருக்கு எனக்கு.
என்னத்தினால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான்.
அதாவது கண்ணாடியில், இது வேத வசனம், ரைட்? கண்ணாடியில் ஒரு மனிதன் தன் முகத்தை பார்ப்பானால் அந்த முகத்தை அவன் அடுத்த வினாடி மறந்துடுவான், விளங்குதா? ஆனா இதை எதற்கு ஒப்பிட்டு யாக்கோபு எழுதுகிறார் என்றால், நீ வசனத்தை கேட்கிறாய், வசனத்திற்கு ஆமேன் அல்லேலூயா என்று அதுக்கு பிரதிக்கிரியை நீ காண்பிக்கின்றாய், ஆனால் வசனத்தை கேட்ட நானும் நீங்களும் அந்த வசனத்திற்கு எந்த விதமான பங்களிப்பு கொடுக்கிறோம்? எங்களுடைய பங்களிப்பு எந்த விதத்தில் இருக்கிறது? அந்த பங்களிப்பு இல்லாவிட்டால் சாதாரணமாக வீட்டில் இருக்க முகத்தில் உள்ள கண்ணாடியை பார்க்கறதுக்கு தான் சமம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு காவியத்தை, இது ஒரு சின்ன சம்பவம், நான் இதனோடு கூட சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ரஷ்யா படையினால் சுவை பிடிக்கப்பட்டானாம் ஆண்ட்ரே தோமஸ். ரஷ்யா படையினால் சுவை பிடிக்கப்பட்ட அவன் 75 வருடங்கள், அதாவது அவனுக்கு 75 வயது வரை, அப்படியானால் கிட்டத்தட்ட 55 வருடங்கள் அவன் அந்த சிறைச்சாலையில் தான் இருந்திருக்கிறான். அந்த 55 வருடங்கள் சிறையில் இருந்து அவனை விடுதலை ஆக்கி அவனை வெளியே கொண்டு வந்து அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அதற்கு பொறுப்பான அதிகாரி கேட்டாராம், உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? நீ 55 வருடம் இந்த சிறையில் இருந்து விட்டாய், நீ கேட்டதை கொடுக்கும்படி அரசாங்கம் உத்தரவிட்டு இருக்கிறது, உனக்கு என்ன வேண்டும்? அவர் முதலாவது கேட்டால் என்னத்தை கேட்டிருப்பார் நினைக்கிறீங்க? என்னத்தை கேட்டிருப்பார்? நீங்க அதை சொல்றதா இருந்தா நீங்க இங்க இருப்பீங்க, நான் அங்க இருப்பேன். சரி, முதலாவது அவர் கேட்டது தனக்கு முகம் பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி வேண்டும் என்று. காரணம், 55 வருடங்கள் அவர் தன்னுடைய முகத்தை பார்க்கவில்லையாம். 55 வருடங்கள் முகத்தை பார்த்தவுடன் அவர் ஓ என்று கதறி அழுதாராம். காரணம், அவர் சிறைக்கு போகும் பொழுது 20 வயது. அந்த நேரத்தில் அவருடைய தோற்றம், அவருடைய அழகு, அவருடைய கம்பீரமான சத்தம் என்று கேட்டால் அவர் யுத்த வீரன். ஆனால் 55 வருடங்களுக்கு பின்பதாக கண்ணாடியில் முகத்தை பார்க்கும் பொழுது சகலவற்றையும் இழந்து ஒரு செல்லாத காசை போல இருக்குவதை கண்டு ஓ என்று கதறி அழுதாராம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் இப்பொழுது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், வெளியான தோற்றத்தை பார்ப்பதற்கு ஒவ்வொரு ஜீவனுள்ள மனுஷனும் கண்ணாடியை பார்க்க விரும்புகிறான். மனுஷனை தவிர எந்த ஒரு மிருகமும் கண்ணாடி பார்க்க விரும்பாது, அதுக்கு அந்த சுபாவம் கிடையாது. தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட, தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நானும் நீங்களும் தான் கண்ணாடி பார்க்க விரும்புகிறோம். அது எதற்கு பார்க்க விரும்புகிறோம்? எங்களை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். ஆனால் பார்த்த அடுத்த நிமிடத்தில் நாங்கள் அதை மறந்து போய்விடும். ஆனால் அதை விட முக்கியமான ஜீவனுள்ள தேவனுடைய வசனம், அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை என்ற கண்ணாடி என்னுடையதும் உங்களுடையதுமான கணத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் அந்த கண்ணாடிக்கு முன்பதாக, மனுஷன் முகப்பாக்குற கண்ணாடியை குறித்து நான் பேசவில்லை, அந்த ஜீவ வசனம் என்ற கண்ணாடிக்கு முன்பதாக எத்தனை பேர் உங்களை நீங்கள் பார்த்து வைக்கிறீர்கள்? அடிக்கடி எங்களை ஊர்ல எங்களை சபையில சொல்ற ஒரு காவியம், வசனம் சொல்லுகிறது எங்களை எங்களுக்கு யார் என்று காண்பிக்கின்ற கண்ணாடி என்று. ஆனால் இன்று எங்களை எங்களுக்கு யார் என்று காண்பிக்கின்ற கண்ணாடியை விட சபையில் எங்ககிட்ட ஒரு விசேஷித்த கண்ணாடி இருக்கிறது. எங்ககிட்ட ஒரு விசேஷித்த கண்ணாடி இருக்கிறது. சயின்ஸ் லேபரட்டரியில அந்த மைக்ரோஸ்கோப் சொல்லுவாங்க, சிறிய நுண்ணியக்க கிருமிகளை பரிசோதிக்கிற கண்ணாடி. அந்த கண்ணாடி எங்க எல்லாருக்கும் இருக்கு. ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். எதுக்கு எதுக்கு ஆமேன்னு சொன்னீங்க? எனது அருமையான தோண்டிய பிள்ளையே, மற்றவர்களுடைய குற்றம் என்ன? இன்னைக்கு லீடிங்கில் என்ன குற்றம்? இன்னைக்கு கோயாவில் என்ன குற்றம்? இன்னைக்கு பிரசங்கத்தில் என்ன குற்றம்? ஆரம்ப ஜபத்தில் என்ன குற்றம்? இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற மைக்ரோஸ்கோப் கண்ணாடி எங்களிடத்தில் இருக்கிறது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் கண்ணில் என்ன இருக்கு? வசனத்தை சொல்லுங்க. புத்திதான். நாங்க என்ன செய்வோம்? சகோதரனுடைய கண்ண இருக்க துடும்ப எடுத்து விட முயற்சிக்கிறோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கண்ணாடி முக்கியம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை எங்களுக்கு யார் என்று காண்பிக்க வேண்டும். ரைட். இப்பொழுது நான் உங்களோடு கூட மூன்று விதமான கண்ணாடியை குறித்து பேச விரும்புகிறேன். இந்த மூன்று விதமான கண்ணாடியானது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கருத்தர் எங்கள் மீது வைத்திருக்க நோக்கத்துக்கும் எங்களுடைய திட்டத்துக்கும் மாறாக எங்களை திசை திருப்புகிறது. நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து பெரிய சத்தியம் ஒன்றுமில்லை, சாதாரணமாக நடைமுறையில் நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டிய, அத்தோடு கூட அந்த காவியங்களிலிருந்து வெளியே வருவதற்கு வேண்டிய காவியத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். நான் இப்பவே ஒரு காவியம் சொல்லுகிறேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் எனக்கு ஸ்டடிக்கு வர சொல்லியிருக்கார், சந்தர்ப்பம் கொடுத்தால் நான் பேச போகிற ஒரு காவியம், வாதாட வேண்டாம். என்ன பேச போகிறேன்? வாதாட வேண்டாம். என்ன கேட்டா? ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு பேசிய காவியம். அநேக காவியங்களுக்கு நாங்கள் இங்கு வாதாடுகிறோம். அநேக காவியங்களுக்கு எங்களோட உரிமையை விட்டுக் கொடுக்க ஆயத்தம் இல்லை. நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் இலங்கையில வாத போராட்டம் எப்படி தெரியுமா? கொடி பிடிச்சி போராடுறது. ஒரு கொடியை பிடிச்சு கொண்டு அரசாங்க ஸ்தாபனங்களுக்கு முன்பாக நின்று வாதாடுவாங்க. எங்களுக்கு வந்த சுபாவம் இருக்கு. எங்களுக்கு கொடி பிடிக்க அனுபவம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? என்னைக்காவது நீங்க கொடி பிடிச்சி இருக்கீங்களா? நான் சொன்னா கை வைத்துவேன். சரி, நான் அதெல்லாம் இல்ல, நான் ஒன்று சொல்றேன். நாங்க அத்தனை பேரும் கொடியோட பிறந்தவங்க. என்ன கொடின்னு கேக்குறீங்களா? தொப்புள் கொடியோட தான் நாங்க பிறந்திருக்கோம். சரியா? நாங்க அத்தனை பேரும் கொடியோட பிறந்தவங்க, தொப்புள் கொடியோட தான் பிறந்திருக்கோம். ரைட். நான் விடுவோம். இப்ப நான் கொஞ்சம் உங்களை என்ன கேட்டா, எல்லாம் சீரியஸா என்ன பாத்தீங்க? கொஞ்சம் உங்களை என் பக்கம் இழுக்குவதற்காக சொல்ற காவியம். ரைட். நாங்க போவோம். முதலாவதாக சங்கீதம் 139:13-18 இடையில் வசனம் இருக்கிறது என்னவென்றால், தாயின் கருவில் நாங்கள் உருவாகுவதற்கு முன்பே கர்த்தருடைய கண்கள் எங்களை கண்டது. ரைட். இதுக்கு மேல இதை வாசிக்கொண்டிருக்க வேணாம், நான் அடுத்த காவியத்துக்கு போக வேண்டியிருக்கு. நாங்க எடுத்துக்கொள்வோம் லூக்காவுடைய புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரை ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அநேக சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கூட அநேக ப்ரோக்ராம்கள் செய்திருப்பாங்க. வாசிங்க.
நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே,
எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முக்கியமாக நான் இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு தெரியும். இதன் பின்னணி தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? இதன் பின்னணி தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? இவன் சொல்லுங்க, நான் டக்குன்னு சொல்லிட்டு போகணும். எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரிஞ்சா பாப்பா ஆமேன் சொல்லுங்க பாப்பா. ஆமேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இது ரெண்டு குமாரர்கள், அதில் ஒருத்தன் தன்னுடைய ஆஸ்தியை எடுத்துவிட்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு கடைசியாக சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லாமல் பன்றி திங்குகிற தவிட்டை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்? இப்ப வாசிங்க.
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எழுந்து போ. நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு காவியத்தில் காயப்பட்டவனாக, இருதயத்தில் வேதனையோடு கூட, நீ கர்த்தர் உன் மீது வைத்திருக்க நோக்கத்துக்கும் திட்டத்துக்கும் மாறாக நீ ஒரு கொஞ்சம் தூர விலகியிருக்கலாம். நீ செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காவியம், நீ எழுந்து போ.
நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் படி 19வது வசனம்,
இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி
பாருங்க. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஆஸ்திய எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அவன் இப்பொழுது இருதயம் குத்தப்பட்டவனாக, இருதயம் நொறுங்குண்டவனாக தன்னுடைய தகப்பனண்டையில் வருவதற்கு அவன் தீர்மானித்தது நல்லதா? கேட்கதா சொல்லுங்க. நல்லது. ஆமே. ஆனால் 19வது வசனத்தை சொல்ற பாருங்க.
குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, தகப்பன் தூரத்தில் வரும்போதே கண்டு அவன் மேல் மனதுகி அவனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இவன் என்ன சொல்றான்? நான் உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை, பாத்திரவான் அல்ல. நீ என்னை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும். அப்பா சொன்னாரா நீ வேலைக்காரன் என்று? அப்பா சொன்னாரா? தூரத்தில் வரும்போதே கண்டு வீட்டில் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த சொன்னார், மோதிரத்தை கொடுத்தார், வஸ்திரத்தை கொடுத்தார், எல்லாம் அதுல இருக்கு இல்லையா? இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு ஏதோ விதத்தில் நானும் நீங்களும் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், கர்த்தருக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக தள்ளப்பட்டு தூரமாக போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் திரும்பி வரும்பொழுதும் எப்படி வருகிறோம் என்றால், குற்ற உணர்வோடு வருகிறோம். உலகி சொன்னது. ஆனால் நம்முடைய தகப்பனோ எங்களை பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்கிறார். ஆமேன். ஆமேன். உச்சாம சொல்லு. ஆமேன். அவர் எங்களை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பா சொன்னாரா நீ இதுக்கு பிறகு ரைட் நான் உன்னை வேலைக்கு எடுக்குவேன், உனக்கு மாசம் சம்பளம் தாகன், நீ வீட்டில் வேலை செய் அப்படி சொன்னாரா? அந்த சம்பவத்தில் கொஞ்சம் வாசிக்க, கொஞ்சம் கீழே மட்டும் வாசிக்க.
எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான்.
இந்த சம்பவம், நான் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு தகுதியற்றவன் என்று எப்பொழுது சொல்லுகிறான்? அப்பா ஏற்கனவே அப்பா வராமல் வீட்டு வாசல்ல கொஞ்சம் கம்பீரமா நின்று கொண்டிருந்தால் மகன் கொஞ்சம் பயந்து வீட்டுக்குள்ள போன அப்பா விரட்டுவாரா, ஏசி வெளியனுப்புவாரா, அடிப்பாரா என்று ஒரு பயம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அப்பாவோ அவன் இடையில் வரும் பொழுதே அவன் வருவதை கண்டு மனதுருகி போய் கழுத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அவனை அணைத்துக் கொண்டார். அதுக்கு பிறகுதான் இவன் சொல்றான், நான் உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை, என்னை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் நொறுங்குண்ட நலுங்குண்ட இருதயத்தோடு கூட அவரிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்டிருப்போமானால் அவர் அதை மன்னித்து, மற்றது சொல்லுங்க, மன்னித்து மறந்து விட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அதை அகற்றிவிட்டார். ஆனால் சாத்தான் செய்யும் காரியம், ஓ நீ அன்னைக்கு அந்த டேட்ல இப்படி செஞ்ச, இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நீ இப்படி செஞ்ச, இப்ப என்னமோ பரிசுத்தமான மாதிரி ஆலயத்துல வந்து கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ற. ஏனென்றால் உன்னை குற்றம் சுமத்தி கொண்டே உன்னுடைய வாழ்க்கையில் குற்ற உணர்வை ஏற்படுத்தி நம்முடைய பரம தகப்பனாகிய நம்முடைய பரலோக பிதா என் மீதும் உங்கள் மீதும் வைத்திருக்கிற அந்த நோக்கம் நிறைவேறாதபடி, நாங்கள் அவனை கிட்டி சேராதபடிக்கு தடை செய்வதுதான் அவனுடைய திட்டம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் இன்னும் உங்களோடு கூட பேசுகிற இந்த முதலாவது கண்ணாடி, நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவன். இதே ஒரு காவியத்தை தாவீது சொல்லுகிறான், எஸ் நான் சவுலுக்கு மருமகனாகுவதற்கு நான் தகுதியற்றவன். கொஞ்சம் வசந்த கொஞ்சம் பாக்குறீங்களா, கொஞ்சம் நாம பாக்குறேன். 1 சாமுவேல் 18:18 பாருங்க. 1 சாமுவேல் 18:18 கொஞ்சம் பாருங்க.
அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம்.
நான் எம்மாத்திரம், ராஜாவுக்கு மருமகன் ஆகுவதற்கு நான் எம்மாத்திரம் என்றால் நான் தகுதியற்றவன். ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீது அந்த கோலியாத்தை கொலை செய்ததின் நிமித்தமாக சவுளுடைய மகளை மாத்திரம் அல்ல, சவுளுடைய அடுத்த ராஜ்யவாதத்தில் உட்கார்வதற்கும் தகுதி உள்ளவன். ஆனால் அவன் என்ன சொல்றான், நான் தகுதியற்றவன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் எங்கள் மீது வைத்திருக்க நோக்கம் இன்னும் பரிபூர்ணமாக எங்களுக்கு நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? எங்களுடைய குற்ற உணர்வு, எங்களுடைய முகத்தை குற்ற உணர்வோடு கூட காண்பிக்கின்ற அந்த அழுக்கு படிந்த கண்ணாடி. ஒரு நல்ல கண்ணாடியில முகத்தை பார்த்தா அது தெளிவா தெரியும், கொஞ்சம் அழுக்கு படிந்த கண்ணாடிய பார்த்தா கொஞ்சம் அழுக்கோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். அதே போல உன் இருதயத்தில் இருக்க குற்ற உணர்வோடு கூட நீ கர்த்தரண்டையில் கட்டி சேர முடியாது. அந்த குற்ற உணர்வை உடுக்கி வைத்து விட்டு, கர்த்தாவே, நான் உமக்கும் உம்முடைய ராஜ்யத்துக்கும் பதத்துக்கும் சம்பந்தப்பட்டவருக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி நீ அவரண்டையில் கட்டி சேருவாயானால், இந்த மாலை வேளையில் அவர் அதே பாசத்தோடு கூட அதே அன்போடு கூட ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அணைக்குவது போல அவர் அணைத்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஆமேன் சொல்லுமா? ஆமேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் முதலாவது உங்களோடு கூட பேசிய காவியம் குற்ற உணர்வை காண்பிக்கின்ற கண்ணாடி. அதாவது எங்களை, எங்களுடைய முகத்தை குற்றமாக காண்பிக்கிறது. நாங்கள் செய்த காவியத்தை நான் சுருக்கமாக இந்த வீட்டு காவியம் நான் உங்களோடு நிச்சயமாக கடைசி நாள் இந்த வீதியில் பேசி முடிக்கணும் என்று கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன். இரண்டாவது கண்ணாடியை பார்ப்போம். யாத்துவாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம்.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் பின்னணி உங்களுக்கு தெரியும். என்னவென்றால், மோசே தன்னுடைய ஜனங்களை இந்த எகிப்தியருடைய கையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட செயல்பட்டவன். தன்னுடைய 40வது வயதில் செயல்பட்டவன். ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தருடைய நேரம் வரும் வகை மோசே காத்திருக்கவில்லை. சில வேளையில் எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எங்களுக்கென்றோ நேரத்தை வைத்திருக்கிறார். அவர் எங்களுக்கென்றோ திட்டத்தை வைத்து வைக்கிறார். தாயின் கருவில என்னையும் உங்களையும் முன்குவித்த கர்த்தர் பிறந்த 15வது வயதிலேயோ 20வது வயதிலேயோ உங்களையும் என்னையும் பிரித்தெடுக்கவில்லை. 80வது வயதில் மோசேயை தெரிந்து கொள்வதற்காக குழந்தை பருவத்திலே இருந்து அவளை பாதுகாத்தார். ஆமென். அதே போல எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, முக்கியமாக இப்பொழுது கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய நேரம். உன்னுடைய சொந்த முயற்சியில், உன்னுடைய சொந்த ஞானத்தில், உன்னுடைய சொந்த அறிவில் சில பிரச்சனைகளுக்கு நீ பதில் தேட முற்பட்டு இருக்கலாம். ஆனால் அது கர்த்தருடைய நேரம் அல்ல, அது கர்த்தருடைய நேரம் அல்ல. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோதோம் குமராவை அழிப்பதற்கு முன்பதாக கூட கர்த்தர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி ஆபிரகாமிட்ட சொல்றார், சோதோம் குமராவின் பாவம் எட்டியது, அதை பார்ப்பதற்காக நான் என்னுடைய தூதர்களை அனுப்பினேன் என்று. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் அவர் நேரத்தை வைத்து விடுவார். காணாவூர் கல்யாணத்தில் பாத்தியவசம் குறைந்து போய்விட்டது என்று சொல்லும் பொழுது அவர் சொன்ன காரியம், இன்னும் என் வேலை வரவில்லை, இன்னும் என் வேலை வரவில்லை, அவருடைய நேரம் வரவில்லை. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த 3:11 வாசிங்க.
மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார்.
இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கஷ்டப்பான அனுபவம், ஒரு பிசினஸ், கர்த்தருடைய நேரம் வருவதற்கு முன்பதாக, கர்த்தருடைய வேலை வருவதற்கு முன்பதாக தன்னுடைய சொந்த முயற்சியில் தனக்கு இருக்கிற ராஜ பலத்தையும், தனக்கு இருக்கிற பார்வோனுடைய குமாரத்தி என்ற அந்தஸ்தையும், ஐஸ்வர்யத்தை வைத்து தன்னுடைய மக்களுக்கு ஒரு விடுதலையை தேட முற்பட்டான். ஆனால் அது கர்த்தருடைய நேரம் அல்ல, கர்த்தருடைய நேரம் அல்ல. கர்த்தர் அவருடைய நேரத்துக்கு அவனை கூப்பிடும் பொழுது என்ன சொல்றான்? நான் பார்த்தவன் அல்ல. இதுக்கு காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய சொந்த ஞானத்தினாலும், சொந்த முயற்சியினாலும், சொந்த பலத்தினாலும் எடுத்த பிழையான தீர்மானம், பிழையான தீர்மானம். சகோதரனே, சகோதரியே, நீ எடுத்த பிழையான தீர்மானத்தின் நிமித்தமாக உன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம். உடைக்கப்பட்ட கண்ணாடியாக நீ இந்த இடத்தில் இருக்கிறாய். உடைக்கப்பட்ட கண்ணாடி, உடைக்கப்பட்ட கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை சரியாக பார்க்க முடியாது. உடைக்கப்பட்ட கண்ணாடி. உடைப்புக்கு காரணம் என்ன? தன்னுடைய வாழ்க்கை, அதன் நிலைமை என்ன? கர்த்தருடைய நேரம் வரும் வரை காத்திருக்காமல், கர்த்தருடைய திட்டமும் தீர்மானமும் நிறைவேறும் வரை காத்திருக்காமல். உன் நினைவுகளும் வழிகளும் அல்ல, என் கர்த்தருடைய நினைவுகளும் வழிகளும். ஆமேன் சொல்லுவோம், உற்சாகமா சொல்லுங்களேன். ஆமேன். உன்னுடைய நினைவுகளும் வழிகளும் அல்ல, என் கர்த்தருடைய நினைவுகளும் வழிகளும். உன் திட்டம் மிஞ்சினா 3 வருஷத்துக்கு, இல்லாவிட்டா 5 வருஷத்துக்கு. என் கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய நினைக்கிற திட்டம் அடுத்த 40 வருஷத்துக்கு. சொல்லுங்களேன் உற்சாகமா. இதெல்லாம் எங்களுக்கு இல்ல பாச, இது யார் யாருக்கோ எழுதுனது. நீங்க இங்க வந்து சும்மா கத்திட்டு போறதுல எங்களுக்கு போஜனம் இல்லை. என் கர்த்தருடைய மோசியை கொண்டு திட்டம் 80 வயதிலிருந்து 120 வரை. ஆனால் மோசே நினைத்தது 40 வயதில் பார்வோனோடு மாளிகையில் இருக்கும் பொழுதே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவது. அது கொண்டு வந்து இருந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாவி, அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை. எப்படி? ஒருவன் கொலை செய்யப்படவில்லை, இவன் தன்னுடைய சொந்த முயற்சியினால் கொண்டு வந்தால் அது சரியா பிழையா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தார், உன் அடுத்த சந்ததி 430 வருடங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்க வேண்டும். மோசே கிரியை செய்திருந்தால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாமல் போயிருக்கும். மோசேயுடைய கிரியை அன்று சக்சஸ்ஃபுல்லாக வெற்றி அடைந்தால் கர்த்தருடைய வாழ்க்கை பொய்யாக இருக்கும். அவர் தன்னுடைய ராஜவீகத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளைகள் பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த விருந்து வீட்டுக்கு போயிருந்த வேளையில் மரியாள் தன்னுடைய வீட்டில் இருக்க நல்லதமைந்த விலையாக பெற்ற தைலத்தை கொண்டு வந்து உடைச்சி அவருடைய பாதத்தில் வீழ்த்துவார். பக்கத்தில் இருந்த யூதாஸ் கவியத்தை என்ன சொல்றான், என்ன சொல்றான், வேதத்துல உள்ளதுதான் கேட்கிறேன், வேத இது இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல இந்த சண்டே ஸ்கூல்ல படித்த காவியங்க, நீங்க வித்து தவித்து வைக்க கொடுக்கலாம். இயேசு என்ன சொல்றாரு, இது என்னுடைய அடக்கத்துக்காக அப்படியாவது தேவனுடைய சித்தம். அது சில வேளையில் நாங்கள் எங்களுடைய சொந்த முயற்சியினால், சொந்த திட்டத்தினால், சொந்த தீர்மானத்தினால் தேவனுடைய சித்தம் எங்களுடைய சபையிலேயோ, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயோ, எங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலேயோ நடப்பதற்கு நாங்களே தடையாக இருக்கிறோம். துணிவு இருந்தா மாத்திரம் அமைன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இவ்வளவு பேர்ல 3 பேருக்கு துணிவு இருந்துச்சு. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் இதுக்கு முதல பேசுறேன் உங்களோட உடைந்த பாத்திரம் இல்லையா, போன கிழமைக்கு முதலே கிழமை இன்னைக்கு இப்ப சம்பவமா கண்ணாடியில உடைக்கப்பட்ட கண்ணாடி. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவம், அந்த கசப்பான அனுபவத்தை தேடிக்கொண்டது கர்த்தர் அனுமதிக்கவில்லை, நீ தேடிக்கொண்டாய், நீ தேடிக்கொண்டு கர்த்தர் மீது குற்றம் சுமத்துகிறாய். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை தூக்கி தட்டி எறிந்து விடு. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணி. சாத்தான் உன் குற்றத்தை காண்பித்துக் கொண்டே இருப்பான், குற்ற உணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். நீ இவ்வளவு துணிவாக கர்த்தரை ஆராதிக்கிறாய், துதிக்கிறாய், மகிமைப்படுத்துகிறாய், ஆனால் உன்னுடைய சவைத்துவம் என் கையில் இருக்குவது என்று சாத்தான் காண்பித்துக் கொண்டே இருப்பான். நீ உண்மையிலேயே நொகுங்குண்ட நகுங்குண்ட இதயத்தோடு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை, கொஞ்சம் பலமா சொல்லுங்க, சகல பாவங்களையும் மன்னித்து சுத்திகரிக்கும். ஆமென். எங்களுக்கு ஆசீர்வாதமான வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் நாங்க பாடமாக்கி வச்சுக்கொண்டு இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் அறிக்கை சொல்ல சுத்திகரிக்கும். இதெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமானது. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள். ஆனால் என் கருத்தவோ கலாத்தியம் 4:7 என் கருத்தர் உன்னை குற்றமுள்ள மனசாட்சி உடையவனாக அல்ல, நொறுங்குண்ட உடைக்கப்பட்ட மகனாக அல்ல, அவர் உன்னை அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுயாரத்தின் ஆவியை உனக்கும் எனக்கும் கொடுத்து வைக்கிறார். ஆமென். வாசி அந்த வசனத்தை.
நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால்,
புத்திரராய் இருக்கிறபடியினால்
அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
ஆம், எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக, எஜமானனே என்று கூப்பிடத்தக்கதாக அல்ல, பாஸ் என்று கூப்பிடத்தக்கதாக அல்ல, ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை உரிமையோடு கூப்பிடுகிறது போல, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தன்னுடைய புத்திர சுயகாரத்தின் ஆவியை உனக்கும் எனக்கும் கொடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நிச்சயம் உனக்கு இருக்குமானால் உன் குற்ற உணர்வை அகற்றி வைத்து விட்டு கொஞ்சம் வாசிப்பா, தைரியமாக கிருபாசன தந்தையில் கிட்டி செல்வோம்.
ஆகையால் நாம் இரக்கம் பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம்,
தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் குற்ற உணர்வையும் உன் இருதயத்தில் ஏற்பட்ட அந்த கஷ்டப்பான அனுபவத்தையும் உதவி தள்ளிவிட்டு கர்த்தர் அண்டையில் கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாக கிட்டி சேர்வோம். ஆமென். நீங்கள் ஆயத்தமா? நீங்கள் ஆயத்தமா? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுயாகத்தின் ஆவியை கொடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் முதலாவது ஒரு காவியம் பேசினேன், எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவம் ரெண்டாவது பேசினேன் இல்லையா. அதாவது முதலாவது பேசினது என்ன கேட்டா, குற்ற உணர்வு, குற்ற உணர்வு. ரெண்டாவது பேசினது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் மூலமாக கர்த்தருடைய திட்டத்துக்கும் தீர்மானத்திற்கும் நேரத்துக்கும் முன்பதாக நாங்கள் எங்களுடைய சுய பலத்தினால் ஏற்பட்ட கசப்பான அனுபவம். இன்னொன்று பேச விரும்புகிறேன், எங்களை குறித்து நாங்கள் பெருசாக நினைப்பது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் லவதோக்கியா சபைக்கு மூன்றாவது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் 17வது வசனம், 18வது வசனம்.
நீ பாக்கியம் உள்ளவனும்,
நீ பாக்கியம் உள்ளவன், அதாவது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்,
பரிதபிக்கப்படத்தக்கவனும்,
நீ பரிதபிக்கப்படத்தக்கவன்,
தரித்திரனும்,
நீ தவித்திரன்,
குருடனும்,
குருடனும்,
நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல்.
நீ யார்? குருடன், பரிதபிக்கப்படத்தக்கவன், நிர்வாணி என்பதை நீ அறியாமல், உன்னை பற்றி நீ உன்னை அறியாமல்,
நான் ஐஸ்வர்யவான் என்றும்,
நான் ஐஸ்வர்யவான்
என்றும், திரவிய சம்பந்தன் என்றும், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால்,
வசனத்துக்கு முன்பதாக நான் தவித்துவன், குருடன், நிர்வாணி. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நான் ஐஸ்வர்ய சம்பன். உங்களுக்கு தெரியும், 1998 முழுநேக ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக நான் ஒரு பெரிய போட்டோ ஸ்டுடியோல தான் ஒர்க் பண்ணேன், அக்கவுண்ட் செக்ஷன்ல தான் நான் ஒர்க் பண்ணது. அப்ப அங்க உள்ள அந்த போட்டோ இதுக்கு போவேன், அங்க போனா படம் எடுக்கும் பொழுது ஷேவ் எடுக்காம வந்து படம் எடுத்திருப்பாங்க, படம் கொடுக்கும் பொழுது ஷேவ் எல்லாம் எடுத்து டிப்டாப்பா படத்துல இருப்பாங்க. என்ன கேட்டா, அந்த போட்டோஷாப்ல அந்த போட்டோ இமேஜ் எல்லாம் அவங்க செய்த அத்தனை காவியங்க. சாதாரணமா ஷர்ட்டை போட்டுட்டு வந்து படம் எடுத்து வைப்பான், அந்த படத்தை பார்க்கும் போது அவனுக்கே ஆச்சரியம், கோட் சூட் எல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டி ஜாயின் பண்ணி செய்த காவியம். இல்லாததை இருக்குவது போல காட்டுறது, இருக்குவதை இல்லாதது போல காட்டுறது. இல்ல ஆனா நீங்க இருக்கு என்ன நினைக்குவீங்க, உங்ககிட்ட இல்ல ஆனா இருக்கு என்ன நினைக்குவீங்க. நீங்க இருக்கு என்ன நினைக்கிறபடியால் தான் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுக்க நீங்க ஆயத்தம் இல்லை, நீங்கள் உங்களை தாழ்த்த ஆயத்தம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்குவார். ஆமென். இது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது அருமையான தேவனுடைய பிள்ளையே. வெளிப்படுத்த விசேஷத்தை லவோதிக்கியா சபைக்கு சொல்றது அதுதான், ஒண்ணுமே இல்ல ஆனா எல்லாம் இருக்கு மாறி காண்பிக்குவான். ஒன்றுமே இல்ல ஆனால் இருக்குவது மாறி காண்பிக்குவான். லூக்காவுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம்.
ரெண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள், ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விவசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான்.
கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா, அந்த துண்டை மாத்திரம் சொல்றேன், கொஞ்சம் உங்களோட அதை கூட கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு. அந்த கடைசி துண்டை மாத்திரம் வாரத்துக்கு வேண்டினால்,
வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசிக்கிறேன். என்
சம்பாத்தியம், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது, மாசத்துக்கு ஒரு நாளாவது உபவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? இவன் கை ஓட்டி காட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசிக்கிற நீங்க கர்த்தருடைய சமூகத்துல எத்தனை மணித்தியாலும் ஜெபத்துக்கும் வேத வாசிப்புக்கும் டைம் கொடுக்குவீங்க? உபவாசம் சொல்லிக்கொண்டு வீட்டில் உள்ள வேலை எல்லாம் செய்வீங்களா? நீங்க உபவாசிக்கிற அந்த பணத்தை நீங்க என்ன செய்வீங்க? வேதத்தின் படி, நான் என்ன சுயத்துல பேசல, வசனத்தின் படி பேசுகிறேன். ரைட், அடுத்தது சொல்லுங்க. இன்னும் பேசி உங்களை காயப்படுத்த விரும்பி கொஞ்சம் இதோட விட்டுட்டு போறேன், சொல்லுங்க.
வாரத்தில் இரண்டு தினம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று.
எல்லாரும் தசம பாகம் செலுத்துவீங்களா? தசம பாகம் எல்லாரும் செலுத்துவீங்களா? செலுத்துவீங்களா? ரைட். ஏன் செலுத்துவீங்க? ஏன் செலுத்துவீங்க? மல்கியா 3:14 அவர் சொல்றார், நீ உன் தசம பாகத்தை கொடுத்து என்ன பழக்கிட்டு பா, நான் வானத்தின் பலகணிகளை வைத்து வந்து உன்னை ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று நீ என்னை பழக்கிட்டு பார். ஒரு சின்ன நப்பாச, 10 ரூபா தசம பாகம் கொடுத்தா 100 ரூபா கருத்தவர் கொடுப்பா என்று ஒரு சின்ன நப்பாச. கருத்த விலைக்கு இந்த உழைப்பை கொடுத்து வைக்கிறார், சமீபத்தில் பணத்தை கொடுத்து வைக்கிறார். ஆகையால் கருத்தம் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் அது வேதத்தின் பிரமாணமாக இருக்குது. அதை செய்வேன்னு செய்வீங்களா, இல்லாட்டி அவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்து செய்வீங்களா? அடுத்தது வாசி,
ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் இப்பொழுது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிக்கிறேன். என்னத்தை சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆயக்காரன் பரிசேயன், பரிசேயன் தான் செய்து கொண்டு வந்த உன்னதமான காரியத்தை பார்த்தான், மற்றவனோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்த்தான். மற்றவனோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்த்ததின் நிமித்தமாக அவன் ஒரு காரியத்தை செய்யாம விட்டான். என்னத்தை செய்யாம விட்டான்? ஆராய்ஞ்சி பார்க்கல சொல்லுங்க. தன்னை பாவியான மனசை என்ன சொன்னான்? பாவி என்று தன்னை ஒத்துக்கொள்கிறான். பரிசேயர் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ள, கர்த்தருக்கு முன்பாக அவன் சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஜென்டில்மேன், சூப்பர்மேனாக தன்னை காமிச்சு கொள்றான். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்வான்? நான் உபவாசம் பண்றேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன். நீ ஏன் ஆலயத்துக்கு போற? எத்தனை பேர் ஆலயத்துக்கு நீங்க வாரீங்க? எதுக்காக வாரீங்க? ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு வர இல்லாட்டி திங்கட்கிழமைக்கு இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை ராவிக்கே சிஸ்டர் போன் பண்ணி கேட்பா, இல்லாட்டி பாஸ்டர் அடுத்த நாள் போன் பண்ணி கேட்பா, ஏன் சிஸ்டர் நேத்து வகையில இதுக்கு பயந்து வாவீங்களா? இல்ல, மற்றவர்கள் சபை கூடி வருதலை விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாது இருக்கும்படி பரிசுத்த பவுலோ ஆலோசனை சொல்லலாம். அதுக்காக வாவீங்களா? பாஸ்டரோ பாஸ்டரோட வைப்போ இல்லாட்டி இங்க உள்ள எல்டர்ஸ்மாவோ போன் பண்ணி அடுத்த நாள் சாட்சியம் பண்ணுவாங்க பயத்துக்காக வாவீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு இதை இல்லாததை இல்லாததுமாக ஒத்துக்கோ, இருக்கிறதை இருக்கிறமாக வச்சுக்கோ. உன்னுடைய நினைவும் வழிகளும் அல்ல, உன்னுடைய குற்ற உணர்வில் இருந்து முதலாவது சொன்னேன் குற்ற உணர்வு, இரண்டாவது சொன்னேன் ஏற்பட்ட கசப்பான அனுபவம், மூன்றாவது தன்னை நாங்கள் எங்களையே விட பெருமையா நினைக்கிறோம். நான் பாவி அல்ல, அதுக்கு காரணம் நாங்க மற்றவங்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறோம், நாங்க ஒப்பிட்டு பார்க்கிறோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதின் நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நாங்கள் எந்த ஸ்தானத்தில் நிற்கிறோம், நாங்கள் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்பதை எங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியாமல் இருக்கிறது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எழுதினோம்.
எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே கேட்ட வார்த்தைக்கு நாம் எங்களை ஒப்பு கொடுப்போமா? ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. எல்லாரும் உடைய கண்களை மூடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிற நேரம், இதை சும்மா நினைத்து விடக்கூடாது. இது முக்கியமான ஒரு நேரம் இது. ஹலலுயா, கேட்ட வார்த்தைகளை சீர்தூக்கி பாருங்க. ஹலலுயா, அதை எடுத்து உங்கள் கண்களுக்கு முன்பாக வையுங்கள். ஹலலுயா, நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்பதை காட்டுங்கள் தேவனுக்கு. ஹலலுயா, ஹலலுயா, ஹலலுயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரமப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல கிருபை செய்யுங்க. நாங்கள் மனம் திரும்புகிற பொழுதெல்லாம் நீர் ஓடி வருகிற தேவன், நாங்கள் விட்டு விடுகிற நேரமெல்லாம் நீர் ஓடி வருகிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகிற பொழுதெல்லாம் எங்கள் கையை பிடித்து தூக்குகிற தேவன். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கெடுக்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களை விட்டு கெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கரத்தை பிடிப்பீராக, எங்களை அணைத்துக் கொள்ளுவீராக, எங்களை சேர்த்துக் கொள்ளுவீராக, எங்களை கட்டி அணைப்பீராக. ஆண்டவர், எங்களை கட்டி அணைப்பீராக. உங்களுடைய கரத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் படைக்கிறோம், நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டிதே பண்ணுக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.